சிவகாமியின் சபதம் பாகம் 4 அத்தியாயம் 5 மாமல்லரின் பயம். காஞ்சி அரண்மனையின் மேல் உப்பரிகையில் பளிங்குக்கல் மேடையில் விண்மீன் வைரங்கள் பதித்த வானவிதானத்தின் கீழ் மாமல்லரும் மாணவன்மனும் அமர்ந்திருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த காஞ்சி மாநகரத்தில் அப்போது அசாதாரண நிசப்தம் குடிகொண்டிருந்தது. மாமல்லர் அந்த நள்ளிரவில் காஞ்சி நகரின் காட்சியை ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். இந்த பெருநகரம் இன்றைக்கு அமைதியாக தூங்குகிறது. நாளைக்கு இந்நேரம் ஏகாமர்க்கலமாயிருக்கும். நகர மாந்தர் நகரை அலங்கரிக்க தொடங்குவார்கள். படைவீரர்கள் புறப்பட ஆயத்தமாவார்கள். ஆகா, நாளை இரவு இந்த நகரில் யாரும் தூங்கவே மாட்டார்கள் என்றார் மாமல்லர். பல்லவேந்திரா, அப்படியானால் குறித்த வேளையில் புறப்படுவதென்று முடிவாக தீர்மானித்து விட்டீர்களா? பாண்டியன் வந்து சேராவிட்டால் கூட என்று மாணவன்மன் கேட்டான். விஜயதசமி என்று காலையில் ஒருவேளை சூரியன் தன் பிரயாணத்தை தொடங்காமல் நின்றாலும் நான் நிற்க மாட்டேன். ருத்ராச்சாரியார் சொன்னதை கேட்கவில்லையா இளவரசே? மாணவன்மன் இலங்கை அரசனாக இன்னும் முடிசூட்டப்படவில்லையாதலால் இளவரசன் என்றே அழைக்கப்பட்டு வந்தான். ஆம், ருத்ராச்சாரியார் கூறியதை கேட்டேன் பல்லவேந்திரா. அப்புறம் ஒரு முறை நான் தனியாகவும் ருத்ராச்சாரியிடம் சென்று ஜோசியம் கேட்டுவிட்டு வந்தேன். ஓஹோ, அப்படியா? ஆச்சாரியார் என்ன சொன்னார்? எல்லாம் நல்ல சமாச்சாரமாகத்தான் சொன்னார். அப்படியென்றால் இலங்கை சிம்மாசனம் எனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றார். அதற்கு முன்னால் பல இடையூறுகள் நேரும் என்றும் பல போர் முனைகளில் நான் சண்டை செய்வேன் என்றும் சொன்னார். மாமல்லர் புன்னகை புரிந்து, இவ்வளவுதானா, இன்னும் உண்டா என்று கேட்டார். தாங்கள் வாதாபியை கைப்பற்றி வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள் என்றும், இந்த காரியத்தில் 2 ராஜகுமாரர்கள் தங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றும் கூறினார். மாமல்லர் சிரித்துக்கொண்டே, அந்த 2 ராஜகுமாரர்கள் யார் என்று கேட்டார். இதே கேள்வியை நானும் ருத்ராச்சாரியரை கேட்டேன். ஜோசியத்தில் அவ்வளவு விவரமாக சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார் என்றான் மாணவன்மன். என் அருமை தோழரே, அந்த விவரத்தை நான் சொல்கிறேன். எனக்கு வாதாபி போரில் உதவி செய்ய போகிற அரச குலத்தினரில் நீர் ஒருவர். நீர் இந்த காஞ்சி நகரில் இருந்தபடியே எனக்கு உதவி செய்ய போகிறீர் என்று மாமல்லர் சொல்வதற்குள் இலங்கை இளவரசன் குறுக்கிட்டு, பல்லவேந்திரா, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளுங்கள். குமார பாண்டியன் வந்து சேருவதுதான் சந்தேகமாக இருக்கிறதே. அவனுடைய ஸ்தானத்தில் என்னை அழைத்து போக ஆகாதா? தாங்கள் போர்க்களம் சென்ற பிறகு காஞ்சி அரண்மனையில் என்னை சுகமாக உண்டு உடுத்தி உறங்க சொல்கிறீர்களா? இது என்ன நியாயம் என்று கேட்டான். என் அருமை தோழரே, நான் உம்மை போருக்கு அழைத்து போக மறுப்பதற்கு எல்லாவற்றிலும் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அதை இதுவரையில் சொல்லவில்லை. நீர் பிடிவாதம் பிடிப்பதால் சொல்கிறேன். ஒருவேளை போர்க்களத்தில் உமது உயிருக்கு அபாயம் நேர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் இலங்கை ராஜ்ய வம்சத்தின் கதி என்னாவது? உமது ராஜ்யத்தை அநீதியாகவும் அக்கிரமமாகவும் அபகரித்து கொண்டிருக்கிறவனுக்கே அல்லவா ராஜ்யம் நிலைத்து போய்விடும்? மாணவன்மரே, ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வம்சம் தடைப்பட்டு போகாமல் பார்த்து கொள்வதில் முதன்மையான சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்லவ வம்சத்தை விளங்க வைப்பதற்கு எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான். உமக்கு இல்லை. ஆகையினால் முக்கியமாக உம்மை வரக்கூடாதென்று சொல்கிறேன் என்றார் மாமல்லர். இதை கேட்ட மாணவன்மன் பொருள் பொதிந்த புன்னகை புரிந்த வண்ணம், பல்லவேந்திரா, இதை பற்றி என் மனைவி சுஜாதையிடம் இப்போதே சொல்லி அவளோடு சண்டை பிடிக்கப் போகிறேன். இலங்கை ராஜவம்சத்துக்கு அவள் இன்னும் ஒரு புதல்வனை தராத காரணத்தினாலே தான் என் வாழ்நாளில் ஒரு அரிய சந்தர்ப்பம் கை நழுவி போகிறது. உலக சரித்திரத்தில் என்றென்றைக்கும் பிரசித்தி பெறப்போகிற வாதாபி யுத்தத்தில் நான் சேர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான். நண்பரே, உட்காரும். உமது துணைவியோடு சண்டை பிடிப்பதற்கு இப்போது அவசரம் ஒன்றுமில்லை. நான் வாதாபிக்கு புறப்பட்டு போன பிறகு சாவகாசமாக தினந்தோறும் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம் என்றார் சக்கரவர்த்தி. மேடையிலிருந்து எழுந்த மாணவன்மன் மீண்டும் உட்கார்ந்து, பிரபு, நள்ளிரவு தாண்டிவிட்டதே. நாளை இரவுதான் யாரும் தூங்குவதற்கில்லை. இன்றைக்காவது தாங்கள் சிறிது தூங்க வேண்டாமா என்று கேட்டான். என்னை தூங்கவா சொல்கிறீர்? எனக்கு ஏது தூக்கம்? நான் தூங்கி வருஷம் 12 ஆகிறது என்றார் மாமல்லர். லக்ஷ்மணர் காட்டுக்கு போன போது அவருடைய பத்தினி ஊர்மிளை அவருடைய தூக்கத்தையும் வாங்கி கொண்டு இரவும் பகலும் 14 வருஷம் தூங்கினாலாம். அம்மாதிரி தங்களுடைய தூக்கத்தையும் யாராவது வாங்கி கொண்டு தூங்குகிறார்களா என்ன என்று மாணவன் கேட்டான். இளவரசே, என்னுடைய தூக்கத்தையும் ஒரு பெண் தான் கொண்டு போனாள். என்னை கேட்டு அவள் வாங்கி கொள்ளவில்லை. அவளே அபகரித்து கொண்டு போய்விட்டாள். ஆஹா, அந்த சிற்பி மகள் இங்கே சமீபத்தில் அரண்ய வீட்டில் இருந்த போதும் எனக்கு தூக்கம் இல்லாதபடி செய்தாள். இப்போது 100 காத தூரத்துக்கு அப்பால் பகைவர்களின் நகரத்தில் இருக்கும் போதும் எனக்கு தூக்கம் பிடிக்காமல் செய்கிறாள் என்று மாணவன்மனை பார்த்து சொல்லி வந்த மாமல்லர் திடீரென்று வானவெளியை பார்த்து பேசலானார். சிவகாமி, ஏன் என்னை இப்படி வருத்துகிறாய்? உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பகலெல்லாம் பாடுபடுகிறேனே. இரவில் சற்று நேரம் என்னை நிம்மதியாக தூங்கவிடக்கூடாதா? வாதாபியில் தனி வீட்டில் இரவெல்லாம் நந்தா விளக்கே துணையாக உட்கார்ந்து என்னை சபித்து கொண்டிருக்கிறாயா? தாங்காத களைப்பினால் தப்பித்தவறி நான் சற்று தூங்கினால் கனவிலும் வந்து என்னை வதைக்கிறாயே. உன்னை நான் மறக்கவில்லை சிவகாமி. உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் மறந்து விடவில்லை. இத்தனை நாள் பொறுத்து கொண்டிருந்தவள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு. மாமல்லர் வெறி கொண்டவர் போல் வானவெளியை பார்த்து பேசியது இலங்கை இளவரசனுக்கு பயக்கத்தை உண்டாக்கிற்று. பல்லவேந்திரா, இது என்ன? சற்று அமைதியாயிருங்கள் என்றான் மானவன்மன். நண்பரே, என்னை அமைதியாயிருக்கவா சொல்கிறீர்? இந்த வாழ்நாளில் இனி எனக்கு எப்போதாவது மன அமைதி கிட்டுமா என்பதே சந்தேகம்தான். மாணவன்மரே, 10 வருஷத்திற்கு முன்பு நான் ஒரு தவறு செய்தேன். ஒரு அபலை பெண்ணின் ஆத்திரமான பேச்சை கேட்டு அந்த கணத்தில் மதியிழந்து விட்டேன். நானும் சேனாதிபதியும் வாதாபியில் சிவகாமியை சந்தித்து அழைத்தபோது அவள் சபதம் செய்திருப்பதாகவும் ஆகையால் எங்களுடன் வரமாட்டேன் என்றும் சொன்னாள். அப்போது சேனாதிபதி அவளுடைய பேச்சை கேட்க கூடாதென்றும் பலவந்தமாக கட்டி தூக்கி வந்துவிட வேண்டும் என்றும் கூறினார். அதை கேளாமல் போய்விட்டேன். அந்த தவறை நினைத்து 10 வருஷமாக வருந்திக் கொண்டிருக்கிறேன். இவ்விதம் கூறிவிட்டு சற்று மாமல்லர் மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பிறகு கூறினார், மாணவன்மரே, வாதாபிக்கு படையெடுத்து செல்லும் நாளை நான் எவ்வளவோ ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன். அந்த நாளை துரிதப்படுத்துவதற்காக எவ்வளவோ தீவிரமான முயற்சிகள் எல்லாம் செய்தேன். ஆனால் கடைசியாக புறப்படும் நாள் நெருங்கியிருக்கும் போது பயமாயிருக்கிறது. என்ன, தங்களுக்கு அபயம் என்று மாணவன்மன் அவநம்பிக்கையும் அதிசயமும் கலந்த குரலில் கூறினான். ஆம், எனக்கு பயமாய்தான் இருக்கிறது. ஆனால் போரையும் போர்க்களத்தையும் நினைத்து நான் பயப்படவில்லை. புலிகேசியை கொன்று வாதாபியை பிடித்த பிறகு நடக்கப் போவதை எண்ணித்தான் பயப்படுகிறேன். பகைவரின் சிறையில் 10 வருஷமாக சிவகாமி எனக்காக காத்திருக்கிறாள். அந்த நாளில் அவளுடைய குழந்தை உள்ளத்தில் தோன்றிய காதலையும் அன்று போல் இன்றும் தூய்மையாக பாதுகாத்து வந்திருக்கிறாள். ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? கல்யாணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன். சிவகாமியை எந்த முகத்தோடு நான் பார்ப்பது? அவளிடம் என்ன சொல்வது? இதை நினைக்கும் போதுதான் எனக்கு பயமாயிருக்கிறது. அதை காட்டிலும் போர்க்களத்தில் செத்துப்போனாலும் பாதகமில்லை. பல்லவேந்திரா, தாங்கள் போர்க்களத்தில் உயிரை விட்டா தங்களை நம்பி இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் என்னுடைய கதி என்ன? இலங்கை சிம்மாசனத்தில் என்னை அமர்த்துவதாக தாங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதிதான் என்னாவது என்று நான் தழுத்தழுக்க கேட்டான் மாணவன்மன். 6. ஏகாம்பரர் சந்நிதி. பரதகண்டம் எங்கும் புகழ் பரவி இருந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உச்சிகால பூஜை நடந்து கொண்டிருந்தது. அதற்கு அறிகுறியாக ஆலாசிய மணியின் ஓங்கார நாதமும் பேரிகை முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன. கோயிலுக்கு வெளியே கோபுர வாசலிலும் சந்நிதி வீதியிலும் கணக்கற்ற ஜனங்கள் நெருங்கி மொய்த்து கொண்டிருந்தார்கள். பல்லவ சக்கரவர்த்தி பரிவார சகிதமாக ஆலயத்துக்கு வந்திருந்ததுதான் அவ்விதம் ஜனக்கூட்டம் திரண்டதற்கு காரணம். ஆலயத்துக்குள்ளே ஏகாம்பரநாதரின் சந்நிதி என்றுமில்லாத சோபையுடன் அன்று விளங்கியது. வெள்ளி குத்து விளக்குகளில் ஏற்றியிருந்த பல தீபங்களின் ஒளியில் சந்நிதியில் நின்ற ராஜவம்சத்தினரின் மணிமகனங்களும் ஆபரணங்களும் ஜாஜ்வல்யமாக சுடர்விட்டு பிரகாசித்தன. சந்நிதியில் ஒரு பக்கத்தில் ராஜகுலத்து ஆடவர்களும் மற்றொரு பக்கத்தில் அந்தப்புறத்து மாதர்களும் நின்றார்கள். அவர்கள் யார் யார் என்பதை சற்று கவனிப்போம். எல்லாருக்கும் முதன்மையாக பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர். 600 வருஷமாக அவருடைய மூதாதையர் அணிந்த கிரீடத்தை தம் சிரசில் அணிந்து கம்பீரமாக நின்றார். கரங்களை கூப்பி இறைவனை இறைஞ்சி வழிபட்டு கொண்டிருந்த நிலையிலும் அவருடைய தோற்றத்திலே பரம்பரையான ராஜகுலத்தின் பெருமிதம் காணப்பட்டது. அவருக்கு இருபுறத்திலும் இலங்கை இளவரசர் மாணவன்மரும் சேனாபதி பரஞ்சோதியும் நின்றார்கள். பரஞ்சோதிக்கு அடுத்தாற்போல் பல்லவ வம்சத்தின் மற்றொரு பிரிவை சேர்ந்தவனும் வேங்கி நாட்டை மீண்டும் புலிகேசிக்கு பறிக்கொடுத்துவிட்டு காஞ்சியில் வந்த அடைக்கலம் புகுந்தவனுமான அச்சுதவர்மன் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றான். அவனுக்கு பின்னால் கொடும்பாளூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனும் விக்ராந்தனுடைய சந்ததியில் தோன்றிய உண்மையான வஜ்ரபாகுவும் நின்றார்கள். இன்னும் பின்னால் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பிரதம மந்திரி சாரங்கதேவ பட்டர், முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், மற்ற மந்திரி மண்டலத்தார், கோட்டத் தலைவர்கள் முதலியோர் ஒருவரையொருவர் நெருங்கியடித்துக் கொண்டு நின்றார்கள். நல்லது, எதிர்பக்கத்தில் நிற்கும் பெண்மணிகளை இனி பார்க்கலாம். முதற் பார்வைக்கு அந்த பெண்மணிகள் எல்லாரும் சௌந்தரிய தேவதையின் பலவித வடிவங்களாகவே தோன்றினார்கள். சிறிது நிதானித்து பார்த்துதான் அவர்களில் யார் இன்னவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. முதலில் காலம் சென்ற மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்ட மகிஷி போனமகாதேவி சாந்ததும் பக்தியுமே உருக்கொண்டார் போன்ற தெய்வீக தோற்றத்துடன் நின்றார். அவருக்கு அருகில் மாமல்ல சக்கரவர்த்தியின் தர்மபத்தினியும் பாண்டியராஜன் திருக்குமாரியுமான வனமாதேவி நின்றாள். சக்கரவர்த்தனையோடு இணைந்து நிற்கும் இளவரசி குந்தவிதேவி தன் கரிய விழிகளினால் குறுகுருவென்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். வானமாதேவிக்கு அருகில் பக்தியும் தூய்மையும் சௌந்தரியமுமே உருக்கொண்டவள் போல் நின்ற மற்றொரு பெண், தெய்வத்தை சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், 18 உடைய இந்த இளமையைத்தான் சோழ வம்சத்தின் கொடும்பாளூர் கிளையைச் சேர்ந்தவனான செம்பியன் வளவனுடைய திருப்புதல்வையான மங்கையர்க்கரசி, பிற்காலத்தில் பாண்டியன் நெடுமாறனின் தேவியாகி ஞானசம்பந்தரை மதுரைக்கு தெரிவித்து சிவனடியார் கூட்டத்தில் என்றும் அழியாத புகழ்பெறப் போகிறவர். இன்னும் பல அந்தப்புற மாதரும் அங்கே இருந்தார்கள். அவர்களையெல்லாம் பற்றி நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்வது அவசியமில்லையாததால் மேலே சொல்வோம். தண்டான் தண்டான் என்ற ஆலாசிய மணி அவசர அவசரமாக அடித்தது. தம் தாம் தம் தாம் என்று பேரிகை பரபரப்புடன் முழங்கிற்று. சங்கங்கள், எக்காலங்கள், மேளங்கள், தாளங்கள் எல்லாமாக சேர்ந்து சம்தித்து ஆலயத்தின் விசாலமான மண்டபங்களில் நாலாபுறமும் கிளம்பிய எதிரொலியுடன் சேர்ந்து மோதிய போது நாதக்கடல் பொங்கி வந்த அந்த கோயிலையே மூழ்கடித்தது போன்ற உணர்ச்சி அனைவருக்கும் உண்டாயிற்று. ஏகாம்பரேஸ்வரருக்கு தீபாராதனை நடந்ததை முன்னிட்டு இவ்வளவு ஆறாவர ஒளிகளும் எழுந்தன. அந்த ஒளிகளுக்கு மத்தியில் பரவாமடைந்த பக்தர்களின் தழுதழுத்த குரல்களிலிருந்து கிளம்பிய நம பார்வதிபதையே, ஹரஹர மகாதேவா முதலிய கோஷங்களும் ஏற்பட்டன. தீபாராதனை சமயத்தில் பலர் பக்தியுடன் கைகூப்பி நின்றனர். பலர் கன்னத்தில் அடித்து கொண்டனர். இளவரசன் மகேந்திரனும் இளவரசி குந்தவியும் மற்றவர்களை பார்த்துவிட்டு சடசடவென்று தங்கள் கன்னத்தில் போட்டு கொண்டது வெகு வேடிக்கையாயிருந்தது. தீபாராதனை முடிந்ததும் குமார சிவாச்சாரியார் கையில் விபூதி பிரசாதத்துடன் கர்ப்பகிரகத்தில் உள்ளிருந்து வெளியே வந்தார். சக்கரவர்த்தியின் அருகில் வந்து நின்று சிவாச்சாரியார் உரத்த குரலில் கூறினார். காலனை காலால் உதைத்தவரும், சிரித்து புறமெரித்தவரும், கஜமுகாசுரனை கிழித்து அவன் தோலை உடுத்தவரும், நெற்றிக்கண்ணில் நெருப்பை உடையவருமான திரிபுராந்தகரின் அருளால் பல்லவேந்திரருக்கு பூரண வெற்றி உண்டாகட்டும். புலிகேசியை வரம் செய்து வாதாபியை அழித்து வெற்றி வீரராய் திரும்புக. ஜெய விஜயி பவ. இவ்விதம் சிவாச்சாரியார் சொல்லி விபூதி பிரசாதத்தை சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார். அதை மாமல்லர் பக்தியுடன் பெற்று நெற்றியிலே தரித்த போது உள்ளே சிவலிங்கத்துக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த தீபம் திடீரென்று சுடர்விட்டு எரிந்து அதிக ஒளியுடன் பிரகாசித்தது. அப்படி எரிந்த தீப பிளம்பிலிருந்து ஒரு சுடர் சடசடவென்று சப்தத்துடன் கீழே விழுந்தது. சில வினாடி நேரம் பிரகாசமான ஒளி வீசிவிட்டு மங்கி அணைந்தது. இந்த சம்பவமானது சக்கரவர்த்தி எந்த நோக்கத்துடன் கிளம்புகிறாரோ அந்த நோக்கம் நன்கு நிறைவேறும் என்பதற்கு ஒரு நன்னிமித்தம் என்ற எண்ணம். அங்கே கூடியிருந்த எல்லாருடைய மனதிலும் ஏக காலத்தில் தோன்றவே ஜெய விஜயீபவ, ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்கள் கிளம்பி கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம் எல்லாம் அதிர செய்தன. பல்லவேந்திரரின் திக்விஜயத்துக்கு ஏகாம்பரநாதர் அனுமதி கொடுத்து விட்டார் என்ற செய்தி வெளிமண்டபங்களிலும் கோயில் பிரகாரங்களிலும் கோயிலுக்கு வெளியே வீதிகளிலும் கூடியிருந்த ஜனங்களிடையே பரவி எங்கெங்கும் ஹரஹர மகாதேவா என்ற கோஷத்தை கிளப்பிற்று. அப்படி காஞ்சி நகரியை மூழ்கடித்த உற்சாக ஆறாவார ஜெயகோஷத்தில் கலந்து கொள்ளாமல் மௌனம் சாதித்தவன் ஒருவனும் அந்த கூட்டத்தில் இருந்தான். அவன் பல்லவ சக்கரவர்த்தியின் ரதசாரதியான கண்ணபிரான் தான்.